ஓம் சிவாய நம. சைவம் தாட் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு அம்மானை. வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மாறார் விசும்புள்ளார் மாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டக்கரியான் அவனை தேடி பார்க்க சிந்தித்து பார்க்க முடியவே முடியாது. யாருக்கு? இந்த பூமியில் இருப்பவர்கள், விண்ணு விசும்பிலே இருப்பவர்கள், பாதாளத்திலே இருப்பவர்கள், இன்னும் இதெல்லாம எங்குமே இல்லாம சஞ்சரித்துக் கொண்டே இருப்பவர்கள், நீங்க யார சொன்னீங்கனாலும் சரிதான், யாராலும் கடைசி முடியும். ஒரு ஒரு பட்டியல் கொடுத்தார். பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டக்கரியான் எமக்கெளிய பேராளன். சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டோம்னாதான் நமக்கு எளிய பேராளன் எளியதாக வந்திருக்கின்றான். அதான் சுப்பிரகாச சுவாமி சொல்றார், எமக்கு எளிய பேராளன். இதை கொஞ்சம் பெரியவர்களே, நம்ம இடத்துல ஒரு பெரிய கெட்ட பழக்கம், பெரிய கெட்ட பழக்கம், அறிவில் கிடைக்கிறது தான் உயர்ந்ததாக நினைப்போம், எளிதில் கிடைப்பது. ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு உதாரணம் வேற ஒன்றுமே வேண்டாம். இந்த உடம்பெடுத்த உயிர்கள் அனைத்துக்கும் இட உணவு, திரவ உணவு, வாயு உணவு மூன்றும் இயற்கையாக கொடுத்துருக்கு. காய் கனிகள் பொருள்கள் இதெல்லாம் திட உணவு, நீர் காற்று. இந்த தண்ணியில இட உணவு இல்லாமல் சில நாள் இருக்கலாம், திரவ உணவு இல்லாமல் சில மணி நேரம் இருக்கலாம், காற்று இல்லாமல். காற்று விற்பனைக்கு வருகிறது. இப்போ டோக்கியோவில் விற்கிறான் பிராணவாயு குப்பி எட்டி எண்ணா சொல்றான். என்னடான்னா மூச்சு திணறல் வருது, பிராணவாயு பறந்து போச்சு. இப்ப பசுமை குடிகள் கோபல்யாகங்களை கூடியிருக்காங்களே, உலகம் சொல்றாங்களே, அவங்க பயப்படுறாங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நம்ம பிரசம் இருக்கிறோம். இப்போ பால்ல தண்ணி கலந்தா குற்றம், இதுல அது கலந்தா குற்றம், தண்ணீர்ல எச்சு கலக்குறானே இது என்ன குற்றம், காற்றுல விஷம் கலக்குதா அது என்ன குற்றம், எவன் கேட்கிறவன்? நாட்டியா வாழ வைக்க போறாங்க, இவங்க உலகத்தையா வாழ வைக்க போறாங்க? சுத்தமா கிடையாது. பின்னால வர்ற சந்ததியை வாழ வைக்கிற திட்டமே இல்ல. இப்போ காற்றுக்கு என்ன விலை கொடுப்பீங்க? அத போய் அருமையாக கருதாமல் மிக எளிமையாக கருதுகிறதே உன்னுடைய அறிவு என்னன்றது. அதேதான் காற்றை விட மேலான தன்மையில இருக்கக்கூடிய பரம்பொருள் தன்மை நமக்கு எளிவந்து மூக்கிலே நுழைப்பது போல, நீங்க தேடி பார்த்தாலும் சார் உங்க நாசியிலே வந்து ஏறுவது போல அவனுடைய திருவரு பெரும் கருணை இந்த மாதிரி வந்து அருள்செய்கிறான். அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். எமக்கு எளிய பேராளன் அவனா தேடி காண போகிறான், முடியாது, அவனா வந்து நுழைகிறான். உதாரணத்துக்கு நான் சொன்னேன், நீங்க காற்றை தேடி போனீங்கன்னா கிடைக்காது. அதுவாக நோசிக்கிற போது அதை பயன்படுத்தி கொள்ள தெரியாம நான் இதை கொஞ்சம் ஆராய போறேன், இதுல பிராணவாயு மாத்திரம் இருக்கு, அமிலங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தேடி கொண்டு போனா அதனால பயன் ஒண்ணு இல்லை. நம்முடைய முன்னோர்கள் அறிவியல்ல மேதைகள், மேதைகள் எப்படி மேதைகள்னா அறிவியலை பயன்கொள்ளணுமே தவிர அறிவு அறிவியலை நாம் பயன்கொள்ளணும், இயற்கையை நாம் பயன்கொள்ளணும். ஒரு நல்ல நறுமலம் ரோஜா, அந்த ரோஜா வந்து நறுமணத்தை முகரலாம், அதனுடைய இதழை தொட்டு பார்க்கலாம், மகிழ்ச்சியாக செய்யலாம், அப்படி அதை அனுபவிக்கணுமே தவிர இது புல் இதழ், இது புறவிதழ், இது என்னென்ன இருக்கு, இது எப்படி எப்படிதான் இருக்கு அப்படின்னு அதை பிச்சு பிச்சு பார்த்து ஆவது என்னன்னு கேட்டாங்க. பிச்சு பிச்சு பார்க்குற இன்னொரு பூ தொடங்க போறியா, கண்டுபிடிக்க போறியா, அறிந்து அனுபவிடான்னா நான் அறிந்து பணஞ்சம்பாதிக்கு போறேன்றான், அதை அறிந்து கொண்டு பொருளிட்டு போறேன்றான். ஒரு காலம் பெருமானே இறைவனுடைய திருவருள் என்பதை தான் இங்க சொல்றார். அருமையா சொல்ற ஆறாலும் காண்டக்கரியா, அவங்களா போய் பார்ப்பதற்கு அறியாதவன் அறியவன் எமக்கெளிய பேராளன் தென்னன் பெருந்துறையான். இந்த ரெண்டு தொடரும் மிக அருமையான தொடர்கள். தென்னன் என்று சொன்னாவே நீங்க தெரிந்து கொள்ளணும், அந்த தென்னம் பொறுப்பு என்கின்ற பொதிகை மலைதான் தமிழ் தான். அவர் தென்னாடுடைய சிவன் என்பதும் தன்னார் தமிழளிக்கும் கண்பாண்டி நாட்டான் என்பதும் அந்த மறை சொல்வார். தென்னன் 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 சொன்னா தமிழன் 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 அர்த்தம். தென்னன் பெருந்துறையார் பெருந்துறையிலே வந்து அருச்சைதான் இச்சேற்றி ஒரு பித்துத்தன்மையை எனக்கு ஏற்றி எதுவே இல்லை அவனுடைய திருவடியை பூசிப்பதிலே எனக்கு ஒரு பித்து உடனே கொடுத்ததுதான், வாரா வழி அருளி, இது போனா திரும்புற ஊர் இல்ல, போனா திரும்பாத வழி, இது மீண்டும் மீண்டும் போய் போய் வர்றது இல்ல, வாரா வழி அப்படின்னா அங்க சேர்ந்தால் சேர்ந்ததுதான். அது பின்னால வந்தவங்களாம் முப்பாலும் தாண்டி வந்து அப்பா அலைய நின்றவருக்கு இப்பார்வை கிடையாது, அப்பா திருநடனம் ஆடுவார். வாரா வழி அருளி வந்து என் குளம் புகுந்த ஆறா அமுதாய், வந்து அவனாக வந்து என் குளத்திலே புகுந்து ஆறாத அமுதம் என்பது எல்லா அமுதமும் எல்லா உணவும் எல்லா தன்மையும் கொஞ்ச நேரம்தான், அதனாலதான் சித்தின் கொண்டு பேரு. ஆனால் இவனுடையதோ நினைக்க போது மட்டும் இல்ல, நினையாத போதும் கூட என் உள்ளத்திலே இருந்து கிளர்ந்து கொண்டு செய்து கொண்டு அவனுடைய உணர்வுகளை அவன் ஊக்கி கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவார். அதான் நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சிவாயவே அப்படி சொல்ல வைக்கிறான் அப்படின்ற கருத்து சொல்றான். ஆறாமுதாய் அலை கடல் வாய் மீன் விசிறும், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், மீனுக்கு வலை விசிறும் அர்த்தம். அலைக்கடலினுடைய இடத்திலே மீன் வீசிடும் என்பது மீனுக்கு மீனின் பொருட்டு வலையை வீசுகிறான், மீன் வீசிடும் என்பதற்கு ஒரு பொருள் பரவித்துக் கொள்ளணும், மீனுக்கு அலைக்கடலிலே இருக்கிற மீனுக்கு வலை வீசிடும் பேராக வாரியம் பெரிய ஆசை கடல். என்ன குறிப்புனா கடலிலே எத்தனையோ மீன்கள் இருக்கின்றன, இந்த மீனைத்தான் பிடிக்கணும், இந்த மீனைத்தான் கொல்லணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்குமா, இருக்காது. ஆனால் அடியார்களுக்காக இதற்காக நமக்கு வலை வீசி மீனை பிடிக்கிறான், இந்த மீனுக்கு வந்துடணும் அப்படின்னு கரையாட்டுறான், இல்லைன்னா அதுலயே இருந்து முட்டையிட்டு குஞ்சு பொறுத்து அப்படியே வரும். அதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற அந்த கருத்திலே, அலை கடலிலே அலை வீசுகின்ற உலகியல் கடலிலே இருக்கின்ற மீன்களுக்கு எந்தெந்த மீன்களை வலை வீசி பிடிக்கணுமோ அதற்காக மீனுக்காக வலையை வீசுகிறான் அப்படின்னு அந்த வலை வீசின படம்னு திருவிளையாடல் புராணத்தில் வரும். பெரும்பாலும் இதில் வர்றதெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் வருகிற கருத்துக்களையே வடிவத்து பேசுவார், அதுக்கு காரணம் பலது உண்டு. ஆனால் பின்னால் வந்தவங்க தான் அந்த வரலாறு வேற மாதிரியா மாற்றிட்டாங்க, அது ஒரு பெரிய குறைபாடு தான். திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுகிற செய்தி ஒன்று சொல்றேனே உங்களுக்கு ஒரு நினைவுக்காக, கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிட்டு என் உள்ளமும் நானும் கிடந்து அளந்து எச்சொழிந்தோ, திருவொட்டியூரா திருவாலவாயா திருவாரூரா ஒரு பத்திலாமையும் கண்டு இறங்காய் லட்சிய கம்பனி. இதுல இந்த மூணு தலமும் ஏன் சொல்லணும், திருவொட்டியூரா திருவாலவாயா திருவாரூரா. நம்ம திருவொட்டியூருக்கு கொஞ்சம் சொல்ல போனா கொஞ்சம் விரிவாகப்படும், திருவாலவாய் என்பதும் திருவாரூர் என்பதும் என்னன்னு சொல்லிடுறேன். திருவாரூர் என்பது மூலத்தானம் மூலாதாரம் தலம் மூலாதார தலம் திருவாரூர். திருவாலவாய் இருப்பாருங்க துவாதசாந்த தலம், இது மேல உச்சிக்கு மேல 12 அங்குலம் அப்படின்னு வாங்க துவாதசாந்த பெருந்தலம். இப்ப இந்த ரெண்டுத்தையும் சொல்லிட்டேன், திருவொற்றியூர் திருவடித்தலம், திருவடித்தலம் எழுத்தறியும் பெருமாள் அப்படின்னா ஒரு பேர் உண்டு, படம்பக்கநாதர்னு ஒரு பேர் உண்டு, அதாவது திருவொற்றியூரா திருவாலவாயா திருவாரூரா. அதனால்தான் கருவுற்ற நாள் முதலாக பாதமே காண்பதற்கு எழுதுற. இப்போ இந்த கருத்து தெரியலன்னா நமக்கு தலத்தினுடைய அருமையே புரியாது. அதே போல ஒவ்வொரு திருத்தலங்களும் ஒவ்வொரு தன்மையை கொண்டு விளங்குகின்றன, அந்த தன்மையை தான் இங்க சொல்றார். வாரா வகையருளி வந்தன் உளம்புகுந்த பேராசை வாரியனை பாடுகின்றான் அம்மானாய் என்று சொல்லுகிற பொழுதும் கூட அலைகடல் வாய் மீன் விசிறும் என்பது அங்கே திருவிழாவை புரிந்த தன்மையிலே அவன் மீனை பிடிக்கிறான், நரியை பரியாக்குற பின்னால வரும்போது பின்னால இந்த உங்ககிட்ட புத்தகம் இருந்தா பார்த்து கொள்ளுங்க என்னன்னா, கடைசி பாட்டுல கொற்ற குதிரையின் மேல் வங்கருளி, கடைசி பாட்டு தன் அடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி, அப்படின்னா குதிரை மேல வந்து அடியாருடைய குற்றங்களை எல்லாம் போக்கினான் குணம் கொண்டு கோதாட்டினான். அவரே விளக்கம் சொல்றார், நீங்களே நாமளே கொஞ்சம் சிந்திக்கும்படியாக ஒரு கருத்து சொல்லி போறார். கொற்ற குதிரையின் மேல்னார், கொற்ற குதிரை ஏன் சொன்னார்ன்றது நாளைக்கு கொஞ்சம் பார்த்துவோம். அது அதுக்கு உள்ள பெரிய விஷயம், அது நரி, நரிதான் சார் குதிரையா வந்திருக்குது, அந்த குதிரை மேல தான் சார் இவன் வந்தான். நரியை குதிரை பரியாக்கி நாளமெல்லாம் நிகழ்வுன்னு வருது. அப்ப நரியை குதிரை ஆக்கணும், குதிரை மேல பரியாக்கணும், இவன் மேல ஏறி கொண்டு வரான் பெருமாள். பரியவே கொண்டான் அங்கேயும் வரும் பந்தம்பரியன்னா அடியாருடைய பத்துக்கள் நீங்கும்படியாக பரிமேல் வந்தான், குதிரை மேல வந்தான். அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, மீன் விசிறும் என்பது அது போலதான், அலைகடல் வாய் மீன் விசிறும், மீனுக்கு வலை விசுகிறான். அப்படி இந்த ஒரு கருத்து என்னன்னா, மீன் கரையில வந்தா இறந்துடும், தண்ணியில் இருந்தாதான் அதுக்கு உயிர் மூச்சு, வெளியே வந்தா போயிடும். ஆனா அதை கொண்டு போய் கரையில வந்தாலும் போயிடும், அது இறைவன் திருவடிக்கு ஏற்றணும். நீங்க அதிபத்த நாயனார் புராணத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். என்ன அதிசயம்னா, அவரு பிடிக்கிற மீன்ல முதல் மீன் பெருமானி நீ கொடுத்த வாழ்வு விடுவார், இதுக்கு கொலை வேட்டுவார், கேவேடராகி கெளிரது கொடுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியுன்னு திருவாதிரத்திலேயே. கேவேடராகினா வேடர தண்ணியிலே வேட்டைக்கார ஆடுறதுலயே ரொம்ப ரொம்ப கீமையான வேட்டை இந்த மீன் வேட்டை. அவங்க என்ன பண்ணுவாங்க, வெட்டுவாங்க, பிடிப்பாங்க, உயிர்கொலை. அது கெளிரது கொடுத்து என்பது ஒரு வரும் அதில் பார்க்கலாம். இப்போ அதிபத்த நாயனார் அப்படிப்பட்டவர் தான், அவங்களுக்கு தலைவர் தான். அந்த மீன்ல முதல் மீன் எடுத்தா இறைவான்னு விடுவார். அப்படி ஆத்தவருக்கு ஒரு பொன் மீன் அகப்படுது. அந்த பொன் மீனை எடுத்து கரையில எடுத்துக்கொள்ள, கரையில எடுத்து விடல, தண்ணியில தான் மறுபடியும் விடுறாரு. அதே நீர்ல பெருமானே உனக்கு நீ எடுத்துக்கொள் உனக்காக. அப்போ மீனை முதல் மீன் இறைவனுக்கு என்று ஒழித்தத தண்ணீர்லயே விடுற போது இறைவன் தான் இதை எடுத்து ஆட்கொள்ள முடியும், நாம எடுத்தோம்னா செத்துடும். அதுதான் அர்த்தம், முதல் மீன் கொண்டு வந்து நான் கடவுளுக்கு படைச்சுட்டோம்மான்னு வெளியே வந்து படைச்சுட்டுக்கலாமே, நாமளா தான் அப்படிதான் செய்வோம். இப்போ முதல்ல வந்து சுவாமிக்கு நான் படையை போட்டுறேன் அப்படின்னா தண்ணியிலே விடுறாரு. அப்ப தண்ணியிலே விடுகிற கருத்து என்ன அப்படின்னா, அதை கரையேற்ற வேண்டியது நான் ஏற்றினேன், ஆனால் அது இறந்துடும், சாகடித்தேன்னு அர்த்தம். ஆனால் இதை நீ பிடித்தால் நீ கரையேற்றுவாயின்னு அர்த்தம். அவன் வலையிலே சிக்கிய மீன் அவன் திருவடிக்கே ஆளார், அந்த அருப்பெரும் கடலிலே மிதக்கும், அதிலே மீந்தும் என்று பொருள். அதாவது அலை கடல் வாய், அலை வீசுகின்ற கடல் இது, அலையாத கடல் அது, அதிலே இருந்து மீனை மீனுக்காக வலை வீசுகிறான். நாமாக முயன்று கரையேறுவதும் இறைவன் அருளாலே அதை எடுத்துக் கொள்வதும் இரண்டுமா பார்க்கிற போது இதுதான் உயர்ந்தது. எனக்கு என்ன தெரியும், நீயே எடுத்துக்கொள், எனக்கு நீயே பொது, நானாக வந்து சேருகிறேன் என்பது கூட இல்லை. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்ற இந்த அடிப்படையில் பேசுறார். அந்த பாட்டுல நீங்க பின்னால வருது, அதை நீங்க பாருங்க, கொற்ற குதிரைங்கிறார். அதை நரி குதிரைய வெற்றி பெறுகின்ற குதிரை சார், கொற்ற குதிரையின் மேல் வந்தருள் தன் அடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி அந்த குதிரை மேல வந்ததுனால இன்னொரு இடத்துல சொல்லுவார், குதிரை சேவகனாகிய கொள்கை. அந்த குதிரை சேவகனாக வந்தது அவனுக்கு ஒரு கொள்கையேவாம் பெருமானுக்கு. அதெல்லாம் நாளைய தினம் அந்த சிந்தனை பண்ணுவோம். இப்போ இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோட்கொண்ட நிற்கனாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேற்கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுதும் காணம்மானாய். இந்த அந்தமிலா ஆனந்தம் முடியாத இன்பம். இதை கொஞ்சம் நாம தலைப்படணும்னா இவருடைய வழியிலேயே போனோம்னா கொஞ்சோடு தெரியுது கொடி தட்டும். ஆனா அது முடிவில்லாத இன்பம் என்பது நமக்கு நிச்சயமாக வரணும்னா அவருடைய திருவடி அருள் செய்யும், அவருடைய திருவருள் நமக்கு அருள் செய்தால் ஒழிய அது இன்பமாக இருக்கிறது. பொதுவாகவே புலன்களை கொண்டு அனுபவிக்கின்ற இன்பத்தை உடைய நமக்கு உணர்வினால் இன்பத்தை அனுபவிக்கிற திறம் திருவருளால் தான் வாய்க்கும். உதாரணமா அவர் சொன்ன ஒரு நல்ல கணவன் நல்ல மனைவி, அந்த மனைவியால் வரக்கூடிய இன்பத்தை போல ஒன்று கிடையாது என்றார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொல்றார் தாமரை கண்ணான் உலகு அப்படின்னு, தாமரை கண்ணானுடைய உலகு வைகுந்தம் இவருடைய கண்ணுக்கு இணையாகுமா என்றார். அது எத்தனை பேர் அனுபவிக்கிறாங்க, எத்தனை பேர் அதை உணர்றாங்க, கணவனுடைய பெருமையும் மனைவியினுடைய அருமையும் அப்படின்னா இறைவன் திருவருள் பாலித்தால் அனுபவிப்பார். இல்லைன்னா இல்லை. நீங்க கந்த புராணத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பனும் அந்த அம்மா போய் தவம் பண்ணுவா, இவர் யோகத்தில் உட்காந்துருவா தட்சிணாமூர்த்தியா, எல்லா உயிர்களும் இணைவீழ்ச்சி என்பதே விரும்பாமல் ஒரு ஆணும் பொண்ணும் சேராமலே இருக்கிறாங்களாம். பிரம்மன் சொல்றான் கலைமகளை விட்டுட்டானா, அவளும் போயிட்டாலாம், அவனும் போயிட்டானா, அவனும் போயிட்டானா, எல்லாரும் உலகமே சந்திச்சு போயிட்டான். கந்த புராணத்தில் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்துதான் இப்ப மன்மகனை விட்டு அவர் பேர்ல பானம் போடுன்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பெருமானுடைய அருள் திறம் கூடுவதால் தான் உலக உயிர்கள் அனைத்துமே அதை இன்பத்தை பெருக்கி சொல்வார், அன்பை பெருக்கி எனது ஆவியரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இதையே பராமரன் அந்த இன்பத்தை அனுபவிக்கிற தன்மையை இறைவன் கொடுக்கிறான். இது பூசணையில அது இன்பம் பெறுதுன்றார். அந்த திருவடி பூசணையில இந்த இன்பம் நாளுக்கு நாள் பெருகும் அப்படின்றார். அது ஒரு கடமை உணர்ச்சி அல்ல, காதல் உணர்ச்சின்றார். இந்த பாட்டை பாருங்க, இந்திரன் அவன் தான் போக பூமிக்கு அரசன், அவன் போகத்தை அனுபவிப்பதற்கென்றே இந்திரனாக வர்றான். அவன் மால் அயனும் ஏனோரும் அந்தரமே நிற்க, அருமையான கிண்டல் இது. விண்ணுலகத்திலே இருக்கிறான்னா மேலகிறான்னு அர்த்தம். அந்தரமே என்பதற்கு அருமையார் ஒரே எழுதுவாரு, அத்துச்சாரியை விட்டு போச்சுடுவார். அத்துச்சாரியனா அந்தரத்தே, அந்தரமே என்பதற்கு அந்தரத்தே. அந்தரம் என்பது என்னன்னா மேலையும் இல்லை கீழையும் இல்லை, அந்தரத்தில் நிற்கிறான்றாங்க பாருங்க, அதான் அந்தரம். இவங்க மேலேயும் போகல கீழேயும் இல்லை, அவங்க அந்தரத்தில் நிற்கிறாங்க. ஆனா சிவபெருமான் இந்த அவனிக்கே வந்து திருவடி கொடுக்கிறான். இதை பார்க்க சொல்றாரு, அந்தரமே நிற்க அப்படியே நிற்கிறாங்க அவங்க, கீழையும் வரல மேலையும் போல. சிவன் அவனி வந்தருளி இந்த பூமியிலே எழுந்தருளி எந்தரம் ஆட்கொண்டு எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறவர்களே ஆட்கொள்கிறான். புது நிலையிலே இருந்து இந்த பின்னால் கூட ஒரு ஆணையாய் கீடமாய் அப்படின்னு வார்த்தை வரும். என்ன ஆணையாய், ஆணை முதல் எறும்பு வரைன்னு சொல்றது உண்டு, எறும்பு முதல் யானை வரை இவரே சொல்லுவார். எறும்பீராய பிழைத்தும் வரும், ஆணை முதலா எறும்பீராயன்னு வரும். இந்த ஆணையாய் கீடமான்றார். என்ன காரணம், இந்த ஊன் எடுக்கின்ற உடம்பிலே ரொம்ப தடித்து இல்லாமல் ரொம்ப மென்மையானது குழு, ஊன் உடம்பே உறுதிப்படல. இன்னும் சொல்ல போனா தாய் வயிற்றிலே இருந்து வந்த குழந்தை குழுநிலை தான். இந்த காற்று இதுவும் படுற போதுதான் உறுதிப்படுது உடம்பு, உடம்பே ரொம்ப ரொம்ப மலரிலும் மென்மையாக பூவை விட அப்படி இருக்கு இந்த உடம்பு. அது காற்று பட்டு வர்ற போதுதான் உறுதிப்படுது. அதுல தோல் உறுதியும் மற்ற தன்மையும் இருப்பது யானை, தோல் மென்மையும் கீழ்த்தன்மையும் இருப்பது கீடம் குழு. அதுக்கு தோல் உறுதி கூட கிடையாது, ரொம்ப ரொம்ப குழு உருவார். அது ஆணையாய் கிடமாய் கொண்டு கொண்ட போது ஊன் உடம்பு எடுப்பதில் இந்த கருத்துல அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்த தரமும் ஆட்கொண்டு, எந்த தரத்திலும் எந்த நிலையில் இருப்பவர்களையும் அவன் ஆட்கொள்ளுகிறான். தோற்கொண்ட நிற்கனாய் தோளிலே திருநீர் அணிந்த குருவடிவாக வந்து கொடுத்து சிந்தனையை வந்து உறுத்தும் சீரார் பெருந்துறையான். பெரியவர்களே இதுல ஒரு பெரிய அருமையான செய்தது, சிந்தனை என்பது திருநாவுக்கரசு சொல்றார், இருந்து சொல்லுவன் கேள்விங்கள் ஏழைகள் அருந்தவன் தரும் அஞ்செடுத்து ஓதினால் பொருந்து நோய் பிணி போக துறப்பதோ மருந்தும் ஆகுவர் மண்ணுமார் பேரவே. இருந்து சொல்லுவன், இந்த இருந்து என்பது உடம்பு இருந்தது மட்டுமல்ல மனமும் அலைவின்றி இருக்கும். உட்கார்ந்தா மட்டும் போகாது, எல்லா வேலையை முடிச்சு உட்கார்ந்தா மட்டும் போகாது. மனம் உட்கார்ந்த உடனே அது வச்சா இது வச்சான்னு அங்க போகணும், அது இருக்கணும், அது இருக்கணும். உடம்பு இருக்கணும், உள்ளமும் இருந்து சொல்லணும். அப்ப இருக்கிற போதுதான் சிந்தனை பெருகும். சிந்தனை எங்கு வளரும்னா அவன் உட்கார்ந்து இருக்கணும், உள்ளமும் இருந்துப்பான். சிந்தனையை மட்டும் கற்றலை நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், கேட்டது கூட பண்ணிடலாம். சிந்தனையை வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அலைவி இன்றி நீங்க சிந்தனை பண்ணாதான் சிந்தனை, இல்லைன்னா இல்லை. அதுதான் சொல்ற சிந்தனையை நின்று உருக்கும் வந்துருக்கும். சிந்தனையை வந்து உருக்கும்னா சிந்தனைக்கு வந்துன்னு சொல்லணும். சிந்தனையை வந்து என்று சொல்லினால் என் சிந்தையை சிந்தனையாக வரவழைத்து உள்ளே நின்று உருக்குறான் அர்த்தம். சிந்தனையை வந்து உருக்கும் என்பது சிந்தனையுடைய நின்று உருக்குவது அல்ல, சிந்தனையாக வருகிறான் எனக்கு ஒரு அமைதியை தருகிறான். அமைதியை தருகிற போதே இறைவன் நம்பால் பெருந்தொருள் கொண்டுவிட்டான் என்று பொருள். அதுக்கு ஆயத்தம் அதான் சிந்தனையை நின்றுருக்கும் ஒரு வரி வரும், சிந்தனையை வந்துருக்கும்னு ஒரு இருங்க. அதனால சிந்தனையை வந்து உருக்கும் சீரார் பெருந்துரையான் பங்கம் பரிய பரிமேற்கொண்டான், நம்முடைய பற்றுக்கள் நீங்கும்படியாக அவன் பரிமேல் வருகிறான். அதைத்தான் நாளைக்கு நான் அந்த பற்ற குதிரையின் மேல் வெற்றி பெறுகின்ற குதிரை அது அப்படின்னு நாளைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவன் பரிமேல் வந்ததனால் நம்முடைய பங்கங்கள் நீங்கும் போகும் என்று ஒரு கருத்தை சொல்றார். அதனால்தான் குதிரை மேல வந்தான். அது என்னன்றது நாளைய தினம் அந்த சிந்தனைக்கு வைத்துக் கொள்ளும். கொஞ்சம் அப்படி வைக்கிறது நல்லதும் கூட. ஏன்னா இவனுடைய முடிவிலே அதைதான் வைக்கிறார். அந்த கடைசி பாட்டில பேரானந்தம் என்பதை எப்படிப்பட்ட குதிரை இது, இது மேல எப்படி ஏறி வருகிறான்னு சொன்னார். தந்தம் பரிய பரிமையை கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுகின்றான் அம்மானார். அடுத்ததாக வருகிற பாட்டு ஐந்து பாடல் வரிலும் ஒருத்தி கருவிலே வருது. அதாவது இயல்பு உரைத்தல்னு அர்த்தம் இருக்கு. இயல்பு உரைத்தல்னா அவனவனுடைய மனதோல என்ன பட்டுதோ அது சொல்றாங்க. வான்வந்த தேவர்களும் மாலையனோடு இந்திரனும் கால் நின்று வத்தியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து, எல்லாம் மேலே இருக்கின்ற பொருள் தானாக இறைந்து வந்து எனக்கு கல் செய்ததுதான். தான் வந்து நாயேனை தாய் போல் தலையறித்துட்டு ஊன் வந்து உரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து. இதுல ஒரு கருத்து இருக்கு. உரோமங்கள்ல துவாரம் உண்டா, ஊசியில துவாரம் உண்டு, இன்ஜெக்ஷன் போடுறான் அந்த துவாரத்துல தான் மருந்து போகுது. உரோமத்துல ஒரு கருத்து சொல்றாரு. எந்த ஆராய்ச்சி வர முடியும்? உரோமங்கள் உள்ளே ஒவ்வொரு ரோமத்தின் உள்ளே உயிர் பெய்து அறிவியல் உரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து என்ன ஆயிடுச்சு? தேன் வந்து அமுதின் தெளிவில் ஒளிவந்தவான் வார்கடலே பாடுகின்றானம்மானாய். ஆனந்தமும் கழலுமாகவே பாடிக்கொண்டு வந்து கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையாந்து சேர்த்தி கல்லை திகைந்து கனியாக்கி கண் கருணை வெள்ளத்தழுத்தி வினைகடிந்த வேதியனை இல்லை நகர்வுக்கு சித்தம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுகின்றான் அம்மானாய். இது வரைக்கும் இயல்பு உரைத்தல், இறைவனுடைய பெருங்கருணை எப்படியெல்லாம் வந்து எழுவந்து செய்கிறது. அடுத்ததாக எடுப்பா அவன் என்னை எப்படியெல்லாம் பண்ணிட்டான்னு தன் அனுபவத்தை சொல்லுவான். தன் அனுபவத்தை கேட்டாயோ தோழி திரு செய்தவார் ஒருவன் அப்படின்னு தான் என்ன நிலைக்கு மாறினோம் என்கின்ற அந்த பாடல்ல ஒரு ஐந்து பாடல்கள் அப்படி வரும். இன்னொரு ஐந்து பாடல்கள் அந்த பெருமையினுடைய தன்மையை போற்றி கொள்ளும். கடைசி ஐந்து பாடல்ல அந்த அருளை நாம பாடுவோம், பாடுகின்ற பேர் நமக்கு கிடைத்ததே அப்படின்னு அம்மானாய் அம்மானாய் என்றெல்லாம் வரும் அருமையான பாடல்கள். இதுல ஒரு கருத்துன்னா ஆறு வரிகள் தான், எல்லாமே நான்கு வரி பாடல்கள். இந்த அம்மானாய் மட்டும் ஆறு வரி, ஒவ்வொன்றுமே வரி பாடல்கள்னு பேரு. ஆடி ஆடலாம், ஆடிக்கொண்டு பாடலாம். அதனால கையார் வளைகிளம்ப காதார் குழையாட மையார் குழல் குரலை தேன்பாய வந்தது சொல்றதெல்லாம் மெய்ப்பாட்டோடு பாடுவது, அப்படி மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டிருப்பது. அதே போலதான் திருப்பத்துணம் என்ற அளவில் கூறி காலத்தை கருதி நீங்க கொஞ்சம் நான் இங்கே தான் தங்குறேன், அதனால காலையில் ஏழை காலத்துக்கு தொடங்கலாம். பெரியவங்க நீங்கள்லாம் ஏழைக்கு வந்து தொடங்கட்டும்னா ஒரு மணி நேரம் சிந்திக்கிறதுக்கு காலம் போதாது.